வணக்கம் தந்தை ஸ்டானி. வத்திக்கான் வானொலிக்கு முதல் முறையாக வந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம்.
வணக்கம்.
இந்தியாவில் மனித உரிமைகள் நிலவரம் எப்படி இருக்கின்றது, குறிப்பாக பழங்குடியின மக்கள் மத்தியில்? ஏனெனில் தாங்கள் பழங்குடியின மக்களுக்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் ஒரு மனித உரிமை வழக்கறிஞர்.
இந்தியாவில் பொதுவாக மனித உரிமையை பற்றி பேசினா அது உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னன்னா ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா நம்ம 1947 சுதந்திரம் வாங்கும் பொழுது, அப்புறம் 1950 அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம கைக்கு வரும்போது அதில் நிறையா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் இருக்குது. அப்போ மக்களுக்கு ஒரு என்ன நம்பிக்கைனா, சரி இனி நம்மெல்லாம் நல்லா வாழலாம், ஆதிவாசிகள், பழங்குடியினர், தலித்து, மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும், புது வாழ்வு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு போக போக, முக்கியமாக அந்த கடந்த ஒரு 10-15 அந்த குளோபலைசேஷன் சொல்லி வந்து, அதில் இப்போ நிறையா பாதிக்கப்படுறவங்க வந்து இந்த இவங்க தான். இன்னைக்கு அரசுக்கு நிலம் வேணும்னா எங்கே போகிறாங்கன்னா, தலித்துக்கிட்டேயோ பழங்குடி மக்கள்கிட்ட வாங்குறாங்க, வேற யார்ட்டையும் போய் வாங்குறது இல்லை. ஏன்னா அவங்க தெரியும், இவங்கெல்லாம் அடக்கப்பட்டவங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அதனால் நம்ம அவங்கள்ட்ட என்னமும் செஞ்சுக்கலாம் அந்த ஒரு இதில். ஆனால் இதே அரசு இன்றைக்கி ஓட்டு கேட்க போகையில் அவங்கள்ட்ட போய் நிற்கிது, கை பிடிச்சிது, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு தாங்க, நாங்கள் நீங்களுடைய குறைகளெல்லாம் நான் நீக்கிறோம்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்க அரசு. இன்றைக்கி அந்த ஓட்டு கிடைச்ச பிற்பாடு அந்த மக்களை பார்க்கறது இல்லை, அவங்களுக்கு எதிராக தான் இன்றைக்கி எந்தெந்த கொள்கைகள் கொண்டு வர்றாங்களோ, சட்டங்கள் கொண்டு வர்றாங்களோ அப்படி இருக்குது. நான் ஒரு உதாரணமாக, போன 9 டெல்லியில் ஒரு ரேலி இருந்துச்சு, அதுக்கு ஒரு 5000-5000 மேலே மக்கள் இல்லை இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அது எதுனாலனா, இப்போ மத்திய அரசாங்கம் வந்து எஸ்சிபி ஸ்பெஷல் கம்போனன்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இது தலித்ஸ்க்காக வச்சுருக்கு, அப்புறம் இது பழங்குடியினருக்காக டிஎஸ்பி ட்ரைபல் சப்ளான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் வந்து நிறையா காசு அது ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த காசை அவங்களுக்குன்னு செலவழிக்காமல் வேற ஒரு இதில் அதை செலவழித்து இது பண்ணிடுது. இப்போ நம்ம காமன்வெல்த் கேம்ஸு 10 நடந்துச்சு. இப்போ டெல்லி சர்க்கார் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த காசை வச்சு தான் அந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடத்தியிருக்கு. அப்போ பாருங்கள் எவ்வளவு இவங்க அந்த தலித்து பழங்குடியினர் பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அவங்க மத்தியில் என்ன அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வல்லைங்கிறதுக்காக எப்படி அவங்கள சும்மா என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இப்படி தான் அரசாங்கம் வந்து இவங்களை ஏமாற்றி அவர்களுடைய உரிமைகளை பேச்சில் காட்டிக்கிட்டு செயலில் காட்டாமல் அவங்கள இன்னமே ஒரு என்ன ஒடுக்கப்பட்டவர்களாக ஆக்குறதுக்கு அரசு வேலை செய்த ஒழிய, அவங்களை எப்படியாவது நம்ம முன்னேற்றுவோம், அவங்களுக்கும் ஒரு மற்றவங்க மாதிரி ஒரு நல்ல சுதந்திரத்தோட செல்ஃப் டிக்னியோட வாழ்வோம்னு அந்த ஒரு உணர்ச்சியே அவங்களுக்கு இல்லை. இன்னொரு உதாரணம் காட்டுவேன். டெல்லியில் பார்லமெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றும் நடக்குதில்லை, அங்கே எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, எதுக்காக, அந்த கரப்ஷனால, ஊழல்னால. இன்றைக்கி சொன்னால் அந்த மினிஸ்டர் உள்ள செஞ்சார், அந்த இது அதிகாரி உள்ள செஞ்சார், இப்படி தான் அவங்க நாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, நாட்களை ஓட்டிக்கிட்டு நம்ம பொது சொத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, சரி இப்போ நமக்கு ஓட்டு போட்டவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரலாமா, அதை பற்றி ஒருத்தருமே நினைக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி பார்த்தா ஊழல் எவ்வளவு இது பண்ணியிருக்குன்னா, நம்ம மக்கள் கொடுக்குற காசையும் சரி வட்டியும் சரி, அப்புறம் அந்த இது மற்றபடி அவங்களுக்கு வர்ற அந்த இது ரெவென்யூ எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த சொத்து மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு ஏதோ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய, பொதுமக்களுக்கு பொது வசதிகளுக்கு ஏதாவது செய்வோம்னு ஒரு நினைப்பே வரல. இப்போ யாராவது அதை பற்றி கேட்டால், ஓ நீ வந்து டெரரிஸ்ட், நீ வந்து ஆன்டி நேஷனல், இப்படி இருந்தான் சொல்லி, அல்லது ஏதாவது இந்த என்ன ஃபாரின் ஹேண்ட், அயல் நாட்டுக்காரன் என்ன ஒன்று காசு கொடுத்து தூண்டி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுதே ஒழிய, தன்னுடைய தவறு அந்த அரசு நினச்சி சரி நம்ம இப்படி செஞ்சுருக்கோம் செய்யக்கூடாது மக்களுக்கு செய்வோமே அந்த ஒரு நினப்பு வரதே இல்லை. ஒரு உதாரணமாக அந்த கூடங்குளத்தை காட்டுவோம். மக்கள் 1982 அதை எப்படியோ அதை எதிர்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த சிறுபான்மையினர் அதில் ஈடுபட்டு நிறையா கிறிஸ்தவர்கள் அதில் ஈடுபட்டு செஞ்சதுனால அது என்னன்னா, இதெல்லாம் அந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் நமக்கு எதிர், நாட்டுக்கு எதிர், இந்த கிறிஸ்தவர்கள் அந்த பாதிரிமார்கள்லாம் எதிர்ன்னு தான் அப்படித்தான் அந்த அரசு இதை காட்டுதே ஒழிய, ஏன் கேரளாவில் போட வேண்டிய திட்டத்தை நம்ம இங்கே கொண்டாந்து போட்டிருக்கோம், இன்னைக்கு மக்களை கேட்டமா வச்சோமா, அவங்களுக்கு இதை வச்சு என்ன தீங்கு இருக்கு, என்ன நன்மை இருக்கு, அப்படி அரசாங்கம் காட்டியே ஒன்றும் செய்யலை வைக்கலை. இப்படித்தான் இன்னைக்கு மனிதர்களுடைய உரிமைகளை மக்கள் ஆட்சியில் நம்மளே அந்த ஆட்சியை கொண்டு வரோம், நம்மளே ஓட்டு போட்டு வரோம், ஆனால் அவங்க நமக்கு எதிராகத்தான் இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒழிய நாட்டினுடைய நன்மைக்காகவோ மக்களுடைய நன்மைக்காகவோ, முக்கியமாக அந்த பழங்குடியினர் தலித்து சிறுபான்மையினர் அவங்க பலனுக்காக வேலை செய்கிறாப்புல தெரியவே இல்லை. இன்றைக்கி எல்லாம் அந்த மல்டிநேஷனல் கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது நம்ம கமிஷன் கிடைக்கும், காசு கிடைக்கும், நாட்டை விற்கிறதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு நாட்டினுடைய நன்மையை பற்றி இவனாவது பேசினா அவனை உடனே இந்த ஒடுக்குமுறையில் போலீஸை கொண்டாந்து இது பண்ணுறது, அடியும் போடுறது, இது பண்ணுறது, அவனுக்கு எதிராக அந்த கேஸை போட்டு இது பண்ணி வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, வேறு ஒரு நல்ல வகையில் ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி கவர்மெண்ட்டு இந்த மனித உரிமைகளை மக்களுக்கு கொடுக்கணும், அந்த மக்களும் அந்த மனித உரிமைகளை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறாப்புல தெரியல. இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா, யூஎன்ல பெரிய ஏன்னா மனித உரிமை மனித உரிமைன்னு ரொம்ப பேசுகிறாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மனித உரிமை எங்கள் நாட்டில் எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, எங்களுடைய நாடு ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் உண்மையிலேயே யார் வளர்ந்துருக்கா? இந்த மந்திரிகளும் அந்த இது யார் ஓட்டு கேட்டு வந்தாங்களோ ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களா, அல்லது ஒரு சிறுபான்மையினரோ இந்த ஏழைகளோ இன்னைக்கு வளர்ந்ததாக தெரியவே இல்லை. ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் போங்க பழங்குடி மக்கள் சீரியாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடிக்க தண்ணி இருக்காது. அந்த குடிக்கிற தண்ணியை நம்ம கையில் வாங்கினா அடாடாடா இதை போய் மனுஷன் குடிக்கலாமா அப்படின்னு தான் நமக்கு ஒரு எண்ணம் வரும். இன்றைக்கி டாய்லெட்ஸ் டாய்லெட்ஸ் இருக்கா ஊரில்? இல்லை. அல்லது மற்றபடி பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? காலையில் ஒரு பஸ் வரும், சாயந்தரம் ஒரு பஸ் வரும், ஆனால் அது ஓட்ட பஸ் வரும். மழை பெஞ்சுன்னா நம்ம கொடையை இப்போ பஸ்ஸில் பிடிச்சிக்கிட்டு உட்கார்ற நிலையை தான் இருக்க ஒழிய ஒரு மக்களுக்குன்னு ஒரு நல்ல ரோடோ வசதியோ இருக்கிறாப்புல தெரியல. சர்க்கார் என்ன சொல்லுது, எல்லா இடத்துலையும் நாங்கள் இது மின்சாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு. மக்களுக்கு எப்போ மின்சாரம் தேவையோ இரவுலையும் இந்த காட்டுகளில் தண்ணி பாய்ச்சறதுக்கு அப்போ மின்சாரம் வராது. ஆனால் ஒரு மந்திரி வந்துட்டால் அது யாருக்காவது ஒரு செலிப்ரேஷனாக வேணுங்கிற அளவுக்கு அந்த மின்சாரம் கிடைக்கும். இது என்ன, இதுதான் மனித உரிமையா? இதுதான் நம்ம நாட்டு நிலைமையா? இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்குது.
குஜராத் மாநிலத்தில் பெரும்பான்மையாக நீங்கள் பழங்குடி மக்கள் மத்தியில் பணி செஞ்சுருக்கிறீங்க. இந்த பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செய்யணும், அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
என்னுடைய அழைத்தில் நான் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டதுன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உரிமை, அந்த ஒரு அடிப்படையில் தான் என்னுடைய இது அழைத்தல நான் புரிஞ்சிருக்கேன். அப்போது அதை நான் ஒரு குருவாக மக்களுக்கு இன்னைக்கு அந்த நற்செய்தியை அவங்க மத்தியில் நான் வாழணும், எந்த மதக்காரர்களாக இருந்தாலும் அவங்க மத்தியில் இந்த ஒரு நற்செய்தி பரவணும் அந்த ஒரு ஆசையில் தான் நான் இந்த ஒரு வேலையை செய்ய ஆசைப்பட்டேன். இன்னைக்கு குஜராத்தில் 15% ஆதிவாசி மக்கள், அதுவும் அந்த ஒரு 12 மாவட்டங்கள் இருக்குது. அதிலே இந்த சவுத்து குஜராத்னு சொல்லி ஒரு ஏரியாவில் 65-98% வரை மக்கள் ரொம்ப பழகி இருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த பக்கம் போகையில் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, சரி எம்எல் படிச்சிருக்கமே அப்போது ஒரு கிரிமினல் லாயருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் போனது சூரத்துக்கு. ஆனால் கோர்ட்டில் போய் 1-2 சீனியரோடு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒருபாடு எனக்கே தோணுச்சு, இதுக்காகவா நம்ம சாமியாராக வந்தோம், நம்ம வேற ஒரு இது வழியை கண்டுபிடிச்சி இந்த மக்களை இந்த கோர்ட்டுக்கு வந்து இப்படி இது அவஸ்தப்படுறாங்களே, அந்த இதுலேருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியாதா, அந்த ஒரு இதில் தான் சரி நமக்கும் கோர்ட்டுக்கும் பாய் பாய்னு சொல்லிட்டு நான் கிளம்புனது. அதுக்கப்புறம் நான் கிராமங்களில் போய் மக்களோட வசித்து அவங்க நிலையை பார்த்தா, என்னடா நம்ம 1947 சுதந்திரம் கிடச்சி இது பண்ணி அப்புறம் இந்த ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இவ்வளவு காசு ஆதிவாசி மக்களுக்குன்னு அதோட தனி ஸ்பெஷல் ஸ்கீம் ட்ரைபல் சப்ளான்னு சொல்லிட்டு அதில் நிறையா காசு இது பண்ணுது. அரசு வந்து ஒரு குடும்பத்துக்கு நம்ம காசு கொடுத்து அவங்க தன்னுடைய சொந்த முறையில் அவங்க டெவலப் ஆக கட்டணும் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்துருந்தாலுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்படி 2-3-4-5 லட்சம் கிடச்சிருக்கும். அப்போ 5 லட்சம் அவங்களுக்கு கிடச்சிருந்தா இன்னைக்கு அவங்களுடைய சொந்த முறையில் இன்னைக்கு ஒரு அவங்களுடைய வளர்ச்சியை அவங்களே கண்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. இவங்க பேரால் இன்றைக்கி அரசும் நம்ம யாருக்கு ஓட்டுக்கு இப்போ கொடுக்குறோமோ அவங்களும் தான் நல்ல வாழ்வை தெரிஞ்சுக்கிட்டதாலே ஒழிய இந்த பழங்குடி மக்கள் இன்னும் நல்ல வாழ்வை தெரிஞ்சுக்கிட்டதா செய்யலை. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சவுத்து குஜராத்தில் சோன்கன் சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்குது, அது கொஞ்சம் மலைப்பகுதி. இன்றைக்கி உள்ளே இருக்கிற கிராமத்துக்கு போனோம்னா ராத்திரி 12 பெண்கள் வந்து பக்கத்து கிராமத்துக்கு 2-3 கிலோமீட்டர் போகணும், ஏன் தண்ணி இல்லை. அங்கே போய் லைனில் நின்று தண்ணி கொண்டாந்து வச்ச பிற்பாடு தான் அவங்க அடுத்த நாள் அவர் ஏதாவது சமைக்க முடியும், அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு.